அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதரேசு நம்மிடையே வருவார், நம் நாதரேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, தன்னுடைய வல்லமையால் நிரப்புவாராக. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் தன்னுடைய வார்த்தைகளை கேட்க கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு தாவீதுனுடைய வழியை, தாவீது கடவுள் மேல் கொண்டிருந்த அன்பை, கடவுள் தாவீதின் மேல் கொண்டிருந்த அன்பை பற்றி பேசுகிறார். அவர் இப்படி சொல்லுகிறார், சாமுவேல் எழுதிய நூலிலிருந்து எடுத்து இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். தாவீது மேல் அந்த அளவிற்கு ஆண்டவராகிய கடவுள் நம்பிக்கை வைத்திருந்தார். அதற்கு காரணம் என்னவென்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, தாவீது ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருந்தார். ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருடைய திருவுளத்தை என்னுடைய வாழ்நாளில் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நினைத்து தன்னுடைய வாழ்வை இயக்கினார். எனவேதான் ஆண்டவருக்கு விருப்பமானவராக தாவீது இருந்தார் என்று பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் தாவீதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். என்னுடைய இதயத்திற்கு உகந்தவனாக அவனை கண்டேன் என்று. நாமும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவை நாம் ஆழப்படுத்துவோம், அர்த்தப்படுத்துவோம், வலுப்படுத்துவோம். அப்பொழுது நம்மை குறைத்தும் ஆண்டவர் மகிழ்வார், நம்முடைய வாழ்விலும் அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இதை உணர்ந்தவர்களாக நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து அவருக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கான வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருளடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கி உள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வார் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசியும் நிலை பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 13, இறை வசனங்கள் 13 25 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்தபோது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானா நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டுமென்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
சுவாசக் காற்றை
என் வாழ்வினூற்றே இறைவா என்னுள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என்னுள்ள வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். யாவும் என் தேவையாகும் நீர்தானே நீர்தானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் இறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ள வருவாய். ஆ Alleluia, 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 Alleluia. இயேசு கிறிஸ்துவே நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் நீர். எம் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை, நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்பும்மாறு இப்போதே, அது நிறைவேறும் முன்பே அதை பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நற்குணங்கள் செயல் வடிவம் பெறட்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. மனிதர்கள் பிறக்கிறார்கள், பிறகு இறக்கிறார்கள். மனிதரின் பிறப்பை கொண்டாடுகின்றோம், மனிதரின் இறப்பை நினைவு கூறுகின்றோம். ஆனால் மனிதரின் வாழ்வு நினைவு கூறப்படுகின்றதா? மனிதரின் பிறப்பு விழாவிலும் மனிதரின் இறப்பு நிகழ்விலும் அந்த மனிதரை பற்றி பெருமையாக பேசுகின்றோம். அதற்கு காரணம் அவரின் வாழ்வு. ஒரு மனிதர் இவ்வுலகில் வாழ்வதை வைத்துதான் பேசப்படுகின்றான். அன்புக்குரியவர்களே, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வு சிறந்து இருக்க அவன் பல நற்குணங்களை தனதாக்கி கொள்ள வேண்டும். அந்த நற்குணங்களுள் ஒன்றான தாழ்ச்சியை பற்றி தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகிறார். யோவான் நற்செய்தி 13:16 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் இயேசு போதிப்பதற்காக மட்டும் சொல்லவில்லை அன்புக்குரியவர்களை, செயல்களாலும் செய்து காண்பிக்கிறார். இந்த நற்செய்தியினுடைய முந்தைய வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கு இயேசு தாழ்ச்சி என்ற புண்ணியத்தையும் பணிபுரிய வேண்டும் என்ற நிலையையும் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கு அவர் செய்து காண்பிக்கிறார், இதற்கு பேர்தான் தாழ்ச்சி, இதற்கு பேர்தான் பணிபுரிவது என்பதை அவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். தன்னுடைய போதனைக்கு இயேசு செயல் வடிவம் கொடுக்கிறார், தன்னுடைய போதனைக்கு இயேசு உயிர் கொடுக்கிறார், தன்னுடைய போதனையாகவே அவர் மாறுகிறார் என்று காண்கின்றோம். எனவேதான் இயேசு சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி 13:14 வசனத்தில், ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, ஒருவர் நல்ல மனிதர், அவரின் வாழ்வு சிறப்பாக இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டுமென்றால் அவரின் சொல்லும் செயலும் இணைய வேண்டும். அப்போ சொல்கின்றதை செய்து காண்பிக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அன்புக்குரியவர்களே, நற்குணங்களுக்கு அவர் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அதாவது நல்ல குணங்களை நாம் கொண்டிருக்கிறோம், ஆனால் நற்குணங்களாக மாற வேண்டும், நற்குணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். இதைதான் இயேசு தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தினார். தான் சொன்னதை செய்தார், தான் போதித்ததை கடைபிடித்தார். இயேசுவின் சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் பெற்றிருக்கும் நற்குணங்களுக்கு செயல்படிவம் கொடுக்கின்றோமா? பல தருணத்தில் முயற்சிக்கின்றோம், ஆனால் முடிவதில்லை. இந்த இயலாத நிலையை பற்றி பவுலடியாரும் தன்னுடைய வாழ்நாளிலே சொல்லியிருக்கிறார். ரோமியர்களுடைய திருமுகம் 7வது அதிகாரம் 18-19 அவர் சொல்லுகிறார். பாருங்கள், நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். திருவள்ளுவரும் மிக அருமையாக வினைத்திற்பம் என்கின்ற அந்த அதிகாரத்தில் 664வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லுகிறார். நான் இந்த செயலை இப்படி செய்ய போகிறேன் என்று சொல்வது எல்லாருக்கும் சுலபம், எளிது. சொல்லியபடி அதை செய்து முடிப்பதுதான் கடினம் என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இயலாத நிலையிலிருந்து எப்படி நாம் அந்த இயலும் நிலைக்கு கடந்து வருவது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இயலும் நிலைக்கு கடந்து வருவதற்கு நம்மிடம் 2 காரியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, முயற்சி இருக்க வேண்டும். மற்றொன்று, துன்பத்தை ஏற்கக்கூடிய மனம் இருக்க வேண்டும். முயற்சி இருக்க வேண்டும் என்றால் நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற மனம் எல்லா மனிதர்களிடமும் இருக்கின்றது. ஆனால் அதற்கான பயிற்சி இருக்க வேண்டும், அதற்கான முயற்சி இருக்க வேண்டும். எனவேதான் நற்குணங்களால் நம்மை அலங்கரிக்க முடியும். அப்படி நாம் செய்யாத பொழுது நற்குணங்களால் நம்மை அலங்கரிக்க முடியாமல் நம்முடைய வாழ்வு விழலுக்கு இறைத்த நீராக வீணாய் போய்விடும். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் அந்த பயிற்சியை கொடுக்கிறார். இப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை செய்து காண்பிக்கிறார். இது ஒரு பயிற்சி. அன்புக்குரியவர்களே, அவர்களிடத்திலே யார் மிக பெரியவர் என்று பேசி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு சிறுப்பிள்ளையை முன்பாக நிறுத்தி, இந்த சிறுப்பிள்ளையை போல் நீங்கள் மாற வேண்டும், அதற்கான பயிற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும், அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக ஒரு நல்ல காரியங்களை இந்த உலகத்திலே செய்வதற்கு பயிற்சி தேவை. நம்மிடம் இருக்கக்கூடிய நற்குணங்களை வெளிப்படுத்துவதற்கும் நமக்கு பயிற்சி தேவை, முயற்சி தேவை. அன்புக்குரியவர்களே, முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு ஏற்ப நம் முயற்சிகள் பலன் தரும் வரை நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக அன்புக்குரியவர்களே, துன்பத்தை ஏற்கக்கூடிய மனம் நம்மிலே இருக்க வேண்டும். நற்குணங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணங்களுள் ஒன்று எதுவாக இருக்கும் என்றால், நிச்சயம் அன்புக்குரியவர்களே, பிறர் என்ன சொல்லுவார்களோ என்கின்ற அந்த எண்ணமாக தான் இருக்க முடியும். அடிப்படையில் நல்லது செய்ய முயற்சித்தால் பிறரின் பழி சொல்லுக்கு ஆளாவே, பிறர் என்னை ஏளனமாக பார்ப்பார்கள், பிறர் என்னை குறை கூறுவார்கள், ஊரோடு ஒத்துப்போக மாட்டாயா என்று கேள்வியை எழுப்புவார்கள், எனவே நான் ஒதுங்கி விடுகிறேன் என்று பல தருணத்தில் நாம் நினைப்பதுண்டு. எனவேதான் நம்மால் அந்த நற்குணங்களை வெளிப்படுத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இயேசு சமய தலைவர்களால் தனக்கு துன்பம் வரும் என்பதை உணர்ந்தும் கூட நன்மை செய்கிறார். ஏழை எளிய மக்களோடு பழகுகிறார், தொழுநோயாளரை தொடுகிறார், ஏழை மக்களோடு அமர்ந்து உண்ணுகிறார், பாவிகளோடு அமர்ந்து உண்ணுகிறார், சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்துகிறார். எந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறார். பிறர் என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்லை, பிறர் என்னை தூற்றினாலும் பரவாயில்லை, கடவுளுடைய அன்பை இந்த உலகத்திலே நான் பிரதிபலிக்கத்தான் வந்தேனே ஒழிய, அவர்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டு என்னை நான் மட்டம் தட்டி கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு நான் வரவில்லை என்று ஆண்டவர் இயேசு உணர்ந்து நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, இதைதான் பேதுரு மிக அருமையாக சொல்லுகிறார். திருத்துதர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில், கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவரை விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இந்த நன்மை செய்ததால் இயேசுவுக்கு துன்பம் வந்தது, அவருடைய உயிருக்கு உலை வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இருந்த போதிலும் ஆண்டவர் இயேசு இறுதியிலும் நன்மை செய்கிறார். பாருங்கள், அவரை கைது செய்வதற்கு வருகிறார்கள். பேதுரு கைது செய்ய வந்தவருடைய காதை துண்டிக்கிறார். ஆண்டவர் இயேசு அங்கும் நன்மை செய்கிறார். ஏனென்றால் அவர் நன்மையின் ஊற்றாக இருந்தார் இந்த உலகத்தில். ஆண்டவர் இயேசு கடவுளுடைய அனுபவத்தை பெற்று, கடவுள் இப்படிப்பட்டவர் தான், அனைவருக்கும் நன்மை செய்பவர், தீமை செய்வோருக்கும் நன்மை செய்பவர், கடவுளை தேடாததற்கும் நன்மை செய்பவர், கடவுளை மறந்து வாழ்பவர்களுக்கும் நன்மை செய்பவர் என்பதை தன்னுடைய வாழ்நாளிலே அவர் வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களை, ஆகையினிடம் இந்த நற்குணங்கள் இருக்கின்றன, அதை வெளிப்படுத்த முடியவில்லை என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு மட்டும் இருக்க முடியாது. அந்த நற்குணங்களை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியை நாம் இருக்க வேண்டும். இயேசு சீடர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அனுப்பியவர் விட பெரியவர் அல்ல என்று சொல்லுபவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆனால் குருவை போல சீடன் இருக்கட்டும் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்கும் நாமும் அவரை போல துன்பத்தை ஏற்கும் மனம் படைத்தவர்களாய், நன்மைகள் செய்யும் மனிதர்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முள் இருக்கும் நற்குணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்போம், அதற்கான முயற்சிகளை எடுப்போம், அதனால் வரக்கூடிய துன்பத்தை ஏற்போம். அதற்கான வரத்தை இந்த பலியில் இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம்.
ஆலயத்தின் வாசல் வந்தார் அழுகை வருகுதே.